கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபை இரக்கம் இவர்களினால உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும் இந்த ஒரு பெரிய வாய்ப்புக்காக கூட நான் தேவனுக்கும் கர்த்தருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன், கோவை பகுதியிலிருந்து வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவர் சார்பாக அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட இந்த பொருள் மறு ரூபம் ஆகுதல் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறு விஷயம் உங்களுக்கு சொல்வதற்காக நான் விரும்பிட்டோம். என்னன்னா, ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த ஒரு பகுதிக்கு தஞ்சாவூர் வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக முதல் முதலாக இந்த ஊருக்கு வந்தபோது நடந்த நிகழ்ச்சி மனதிலிருந்து நீங்கிறதில்லை. ஏனெனில் இந்த ஒரு தஞ்சாவூர் பட்டணத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கன்வென்ஷன் தேவனுடைய கிருபையினால நடக்குது என்றால், ஆரம்பத்தில் நாங்கள் அங்கே வரும்போது புது பஸ் ஸ்டாண்ட் பக்கமெல்லாம் பில்டிங்கே கிடையாது, எல்லாம் வந்து வெறும் முள்ளு செடிக்கு தான் இருந்துச்சு. இப்போ முதல் முதலாக நானும் சகோதரர் பாஸ்கர் அவர்களும் இந்த பகுதிக்கு வரும்போது முதல்ல நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி உட்காரும்போது உட்காரவே முடியல, அந்தளவுக்கு ஒரு மோசமான வாடகை அடிக்குது. அப்போ நினச்சி இந்த ஊரில் என்ன சத்தியம் சொல்லி எந்த மனுஷன் வரப்போறா, இப்படிப்பட்ட ஒரு ஊராக இருக்குது அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு காலையில் 4:30 மணிக்கு உட்காந்துருக்குறோம். யாரை பார்க்கறது, யாரை சந்திக்கிறது ஒன்றும் தெரியாது, சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் சகோதரர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய கிருபை நம்ம வழிநடத்துதல் எல்லாம் இந்த பகுதியில் இருந்துச்சு. அப்போது பல சிரமங்கள் மத்தியில் இந்த பகுதியில் நம்ம வேலை செய்யறதுக்கு தேவன் கிருபையாக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வகையில் அதை தொடர்ந்து ஒரு 2 வருஷம் இந்த பகுதிக்கு வந்து தேவனுடைய சத்தியங்களை எடுத்துரைக்கும் போது ஒரு 5 சகோதரர்கள் மாத்திரம் கிடைச்சாங்க இந்த ஊரில். அதில் ஒருத்தர் ரிட்டர்ன் போயிட்டாரு சத்தியத்தை விட்டுட்டு, ஆனால் மற்றவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறமும் மீண்டும் சகோதரர்களுடைய அந்த சகோதரர்களை வைத்து பெருமுயற்சியினால மீண்டும் சகோதரர்கள் இங்கே வேலை செஞ்சு இன்னைக்கு ஒரு குறைந்தபட்சம் 30 சகோதர சகோதரிகள் இன்னைக்கு தஞ்சாவூர் எக்லிஷியாவில் இருக்கிறாங்க. ரொம்ப தேவன் மேல் அன்பு வைராக்கியம் மற்றும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும், அதே நேரத்தில் தேவன் அவர்களை தெரிந்து கொண்ட விதம் எல்லாம் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறதுக்கு விரும்பினேன். இப்போ நம் பாடத்துக்குள்ளாக நம்ம செல்வோம். மறுரூபமாகுதல் என்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழ் பார்க்க வேண்டிய வசன பகுதி அப்போஸ்தலராகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனம் நம் அனைவருக்குமே ஒரு பரிச்சயமான வசனம். அநேக சந்தர்ப்பங்கள்ல, அநேக பாடங்கள்ல இந்த ஒரு வசன பகுதி தாண்டாம நம்மளுடைய பாடங்கள் இருக்கிறது இல்லை. அந்த வகையில் இந்த இன்னைக்கு கூட இந்த ஒரு வசன பகுதி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம முன்னாடி இருக்குது. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், உங்கள் மனம் புதிதாக வேண்டும். எப்படியெனில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை நீங்கள் பகுத்தறிஞ்சு உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று அங்கு அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு வேண்டுகோள் பத்தி நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் ஒரு அவிசுவாசமான உலகத்துக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லல. அதற்கு மாறாக சகோதரர்களே என்கிற ஒரு வகுப்பாருக்கு அவர் பேசுகிறது. நம்ம முதலாம் வசனத்தில் அவர் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம்.
அப்படி இருக்க சகோதரரே.
ஆமா, அப்படி இருக்க சகோதரரே. அப்ப சகோதரரே என்று சொல்லும் போது அந்த சகோதரர் வகுப்பாராக இருக்கிறவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோள் அப்போஸ்தலர் பவுல் வைக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் எப்படிப்பட்ட சகோதரர்களாக இருப்பாங்கன்னா, அவருடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய சகோதரர்களாக யார் முன் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே சகோதரர்கள் என்கிற ஒரு ஸ்தானம் அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கிறாங்க. வெறுமனே கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ அல்லது வெறுமனே ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கோ இந்த வசனம் பொருந்தி வராது. அதற்கு மாறாக இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு விவரத்தை அங்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சரீரங்களை நீங்கள் பரிசுத்த வைக்கணும், அந்த பரிசுத்தமான அந்த சரீரத்தை தான் நீங்க பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்கிற அந்த ஒரு விஷயத்தை வெறுமனே மன திரும்பின சகோதரர்களுக்கோ மன திருமண ஜனங்களுக்கோ அல்லது பேரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கோ இந்த வார்த்தைகள் எந்த வகையிலும் அப்போஸ்தலர் பவுல் சொல்லவே இல்லை. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரு மறுரூபமாகுதல் பற்றி என்ன கருத்துகள் சொல்ல வராரு அப்போஸ்தலர் பவுலுடைய கருத்துகள் என்ன, மறுரூபமாகுதல் பற்றி அவர் என்ன சொல்ல வராரு என்றால், வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் மறுரூபமாகுதல் பற்றி. மறுரூபமாகுதல் என்றால் அப்போஸ்தலர் பவுல் இதே அப்போஸ்தலர் வேறொரு இடத்துல சொல்வாரு, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். அது வந்து அந்த இடத்துல கூட மறுரூபம் பத்தி பேசுறாரு. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மறுரூபம் எதை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலர் பவுல் வைக்கிறாங்க. இந்த ஒரு சுவிசேஷம் யுகத்தில் சில நிபந்தனைகளின் பேரில் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட கிறிஸ்தவர் ஜனங்களுக்கு அவர் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஒரு மறுரூபம் பற்றி பேசுறார். இந்த ஒரு வாய்ப்பு சுவிசேஷம் யுகத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். அந்த விஷயத்துக்காகத்தான் இந்த யுகம் முழுவதும் இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு, நீதிமான்களாக்கப்பட்ட சகோதரர்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக மற்றும் துரிதப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு மறுரூபமாகுதல் எதை பத்தி சொல்லுதுன்னா, குணங்கள்ல மறுரூபம் அடையுது. அதான் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்களுடைய மனசு பழசாரி செய்யலனாலு, ஆனா இதுக்கு மேல உங்களுடைய மனசு புதுசா இருக்கணும். அப்ப மனசு என்று சொல்லும் போது அங்க நம்ம பார்க்கிறோம் குணாதிசயங்கள், குணங்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, மனம் புதிதாக விட்டால் தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே உண்மையான ஒரு ஜீவ பலியாக அல்லது தேவன் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமான ஒரு பலிகளை நம்மளால செலுத்தவே முடியாது. அதனால தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமான பலிகள் செலுத்தணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு மனம் புதிதாக இருக்க வேண்டும். பழைய மனசு வச்சுட்டு, பழைய எண்ணங்கள் வச்சுட்டு தேவனுக்கு பிரியமான பலி செலுத்த முடியாது. அதான் தேவன் ஏற்றுக்கொள்ளும் பலிகள், பிரியமான பலிகள் பண்ணவே முடியாது. அதனால இந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய வாய்ப்புக்குள்ள வர்றதுக்கு கூட தேவன் தான் கிருபை வச்சிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் நம்ம பலி செலுத்தினாலும் கூட அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மேல விசுவாசம் இல்லாமல் செலுத்தப்பட்டு வரக்கூடிய எந்த ஒரு தியாகமானாலும், எந்த ஒரு பலியானாலும் அது தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கர்த்தருடைய வெளியேற பெற்ற அந்த ஈடுபலியின் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தான் இந்த ஒரு தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்த முடியும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தின் எந்த ஒரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல சபை வாய்ப்பில் கூட ஒருவேளை போகக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தராக இயேசுனுடைய ஈடுபலியின் மேல அதிக உறுதியான விசுவாசம் இல்லாவிட்டால் அவர்கள் என்ன பண்ணிட்டா கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சுவிசேஷம் யுகத்தில் தங்களை தாங்களே ஜீவ பலியாக, நீதிமான இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களை தாங்களே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் போது இருக்கும் போது தேவன் அப்போஸ்தலர் பவுல் வேண்டும் போது அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னா சுபாவ மாறுதல். இன்னொரு வகையில் சொல்ல போனாக்க அதே விஷயத்தை இன்னொரு வார்த்தை டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் நேச்சர், சுபாவ மாறுதல் அல்லது மனம் புதிதாகுதல் அல்லது மறுரூபமாகுதல், அது இல்லாமல் பலி செலுத்த முடியாது. இதை யார் செஞ்சிட்டாரு? கர்த்தராக இயேசு பரிபூர்ண நிலைமையிலிருந்து தம்முடைய இந்த பரிபூர்ண மனுஷன் வாழ்க்கையை, அந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். இந்த சரீரம் எதிர்பார்க்கக்கூடிய மற்றும் திருப்தியாவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தியாகம் செஞ்சு தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த மறுரூபமாகுதல் என்பது என்னன்னா, முதலாவது அதுல பலி செலுத்தக்கூடிய விஷயம் வருகிறது. அந்த பலி செலுத்துறது முதலாவது நம்முடைய மனித சித்தத்தை ஒழிப்பது, நம்முடைய சுய சித்தத்தை அழிப்பது, அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப இந்த சுய சித்தம் மற்றும் மனித சித்தம் இவைகளை ஒழிக்கும் போது அங்க ஒழிச்சா மட்டும் பார்த்தாது, தெய்வீக சித்தத்தை நாடி தேடி அதுக்காக கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டியதுதான், அல்லது வந்து செய்யக்கூடிய வழிகள் தான் அது சரியான ஒரு வழியாக இருக்கும் என்று நான் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தெய்வீக வழி நடத்துதல் அல்லது தேவனுடைய தெய்வீக சித்தமே நம்முடைய சித்தமாகும். எப்ப நம்முடைய சித்தத்தை நம்ம முற்றிலும் ஒழிக்கிறோமோ, நம்முடைய திட்டம், நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுது ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய விருப்பம் ஆசை நோக்கம் எல்லாம் தேவனுடைய நோக்கம் விருப்பத்துக்கு இணையாக வந்து சேரும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய திட்டம், நம்முடைய நோக்கம் எல்லாமே தேவனுடைய தெய்வீக நோக்கமாக மாறிவிடும் என்று பார்க்கிறோம். அப்ப மனம் புதிதாகிறது அல்லது மறுரூபம் ஆக வேண்டியது என்பது மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு வேலை, நம்மளுக்குள் நடக்க வேண்டிய ஒரு வேலை. அநேகர் நம்மளுக்கு இந்த மனம் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லது மனம் புதிதாகிறது அல்லது சுபாவ மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறத பத்தி அநேகருக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை. அது மட்டும் இல்ல, நடக்க வேண்டும் என்பதை பத்தி கூட புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சுபாவ மாறுதல் அல்லது வந்து குணங்கள் மாறுதல் என்பது இந்த ஒரு சுவிசேஷம் யுகத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப நம்முடைய மாம்ச சித்தம் மற்றும் விருப்பங்களை ஒழிக்கும் போது அல்லது அழிக்கும் போது அங்க இந்த சாதாரண ஜென்ம சுபாவத்தில் மனிதர்களுக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய மகிழ்ச்சிகள் மற்றும் திருப்திகரமான செயல்பாடுகள் இவைகளுக்கெல்லாம் அது ஒத்துழைக்காமல் அது பரலோகத்துக்குரிய காரியங்களுக்காக அது ஆசைப்படுவதுடன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற பாவத்தை அது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரணும். அந்த புது மனசு என்று நம்ம பார்க்கிறோம். நீதிமான்கள் நிலைமை அப்படி இல்ல, ஆனா இது ஒவ்வொரு தத்தம் செய்த சகோதரர்கள் அல்லது தத்தம் செய்த ஜனங்களால் மாத்திரமே இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள வர முடியும். வெறும் நீதிமான்களாக்கப்பட்ட ஜனங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்க பாவத்தை எதிர்த்து போராடுவாங்க, ஆனா அதுல வெற்றி பெற மாட்டாங்க, வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அநேகர் கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வச்சு நீதிமான்களாக கருதப்படுறாங்க, ஆனா பாவத்தை எதிர்த்து போராட முயற்சி எடுக்கிறாங்களே தவிர அதிலிருந்து முற்றிலும் அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்று பார்க்கலாம். ஆனால் தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்த ஜனங்கள் அவங்க பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு மட்டும் போராடுறதில்ல, அதுக்கு பதிலாக அதுக்கு மேலாக இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பொருள்கள், உலகத்தின் சுகபோகங்கள் மற்றும் அவைகளை சேமிக்கிறதுக்கு செலவிடப்படுகிற எல்லா விதமான சக்திகள் அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு பலி அல்லது வந்து இந்த ஒரு தியாகம், ஒரு தியாக வாழ்க்கை, அதுதான் முதல்ல ஒரு மறுரூபம் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மனித சித்தத்தை அழிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு மனித சித்தம் அழிக்கிறது என்பது சாதாரண விஷயமா என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக அனுபவங்களை கடந்து வந்து வரோம். ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு முன்பாக சில நிபந்தனைகள் பார்க்கிறோம். பெரிய பெரிய கட்டுப்பாடான நிபந்தனைகள் இல்லை, எளிமையான நிபந்தனைகள். ஆனா மனிதனுடைய பார்வைக்கு மிகவும் பலமான ஒரு கட்டுப்பாடுகள் போல அங்கே தெரிகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் இந்த ஒரு மனித சித்தம் அல்லது மனித நோக்கம், விருப்பம், ஆசைகளை அழிக்கிறது அல்லது வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது ரொம்ப கடினமான வேலை. ஆனால் ஒரு தத்தம் செய்த ஜனங்களுக்கு அது எளிமையான வேலை, அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த தத்தம் செய்து கொண்ட பின்பு கூட பூமிக்குரிய ஆசைகளை, விருப்பங்களை எந்த ஒரு மனிதனாவது நிறைவேற்றிக் கொண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு தகுதியான ஒரு ஓட்டத்தை அவர்கள் ஓடி முடிக்கவும் முடியாது. அது மட்டுமில்ல, தொடர்ச்சியான அந்த பலிகள் செலுத்தவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தத்தம் செய்த ஜனங்கள், உடன்படிக்கை, குறிப்பாக உடன்படிக்கை செய்த ஜனங்கள், அவங்களுடைய தியாக வாழ்க்கை அவங்களுடைய உடன்படிக்கையில் ஆரம்பிச்சு சாகர வரைக்கும் அது செய்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். எப்படி பலிபீடத்தில் வைக்கப்படுகிற பலியானது அது சாம்பல் ஆகிற வரைக்கும் எரியணும், பாதிலேயே எரிய எரிய பாதியில் எடுத்து கீழே வைக்க மாட்டாங்க, அது சாம்பல் ஆனதுக்கு அப்புறம்தான் அது எடுக்கப்படும், அதிலிருந்து சாம்பல் எடுக்கப்படும் என்று நம்ம பார்க்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுவிசேஷம் யுகத்தில் அது ஒரு நிழல், அது இன்றைக்கு அது நிஜம். இன்னைக்கு நம்ம தத்தம் செஞ்சுக்கிறோம்னா இந்த ஒரு பலியின் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த பலியின் வாழ்க்கையில் என்னதான் ஒரு லாபம் என்றால் மனம் புதிதாகும், மனம் புதுசாகும். அதனுடைய நோக்கம், அதனுடைய விருப்பங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களுக்காக இருக்காது, மாறாக கண்ணுக்கு புலப்படாத அல்லது பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி இருக்கும் அதனுடைய விருப்பமும் எண்ணமும். எப்படி ஒரு பொருள் பூமியிலிருந்து நம்ம மேலே வீசினா கண்டிப்பா அது வந்து கீழே வருது, என்ன காரணம்? புவியீர்ப்பு விசை இல்லைங்களா? புவியீர்ப்பு பூமிக்கு ஒரு அப்படி ஒரு கிராவிடேஷனல் பவர் தேவன் கொடுத்துக்கிறார். புவியீர்ப்பு விசை எந்த பொருளை போடக்கூட அதை இழுத்துக்கும். அது மாதிரி தான் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களும் விருப்பங்களும் ஆசைகளுக்கும் இந்த பூமி, அந்த பூமிக்குரிய காரியங்களுக்கே தான் அந்த ஈர்ப்பு இருக்கும். அப்ப பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, மனிதனுடைய எண்ண ஆசைகளை கூட இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் தத்தம் செய்த ஜனங்களுடைய விருப்பம் ஆசை இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஈர்ப்பு விசை எங்கிருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து வருது, மேலிருந்து வருது. ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் பவர். ஒரு பொருள் நம்ம மேல தூக்கி போட்டா மேலேயே போயிட்டு வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள் இந்த ஒரு பூமிக்குரிய ஈர்ப்பு விசை அல்லது பூமிக்குரிய ஆசை இச்சைகள் விருப்பங்கள் இவைகளுக்கு இவைகளை எதிர்த்து கொண்டு மேலான நிலைமைகளை நோக்கி அது போய்கொண்டிருக்கும். அப்ப இந்த மறுரூபமாகுதல், மறுரூபமான அல்லது மனம் புதிதான ஜனங்களை, அந்த மாதிரி ஜனங்களை தான் தேவன் அருமையான வார்த்தையில் அழைக்கிறாரு, புது சிருஷ்டிகள். என்ன அழகான வார்த்தை தெரியுங்களா, பழைய சிருஷ்டி அதே போல புது சிருஷ்டி என்று நம்ம பார்க்கணும். இவர்கள் ஏன் புது சிருஷ்டி என்று அழைக்கப்படுறாங்கன்னா இவர்கள் ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு அதாவது ஜெனிப்பிக்கிறதுனா ஆரம்பிக்கப்பட்டு அந்த எது வரைக்கும் அந்த ஜெனிப்பித்தல் போய் முடியுதுன்னா அந்த மகிமையான தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதுல அது போய் சேருகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுலுடைய அந்த வார்த்தைகளினுடைய ஆழம் மற்றும் அவருடைய அந்த உறுதியான ஒரு எச்சரிப்பு இங்க அல்லது வேண்டுகோள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே உடன்படிக்கை செய்யறோம், வெறுமனே சத்திய கேட்கிறோம், வெறுமனே உடன்படிக்கை செய்யறோம் மற்றும் வாழ்றது அது ஜென்ம சுபாவத்தின் படியான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. அது தத்தம் செய்த வாழ்க்கைக்கு அடையாளம் அர்த்தமே இருக்காது. அதனால தத்தம் செய்த வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, புது சிஷ்யருடைய வாழ்க்கை அது வித்தியாசமான வாழ்க்கை. அதனால நம்ம தெளிவாக தெரிந்திருக்கணும். அதாவது நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தத்தம் செய்த நிலைமைக்கு போனவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் நீதிமன் நிலைமைக்கு வராமல் தத்தம் செய்தல் நிலைமைக்கு வர முடியாது. அதுக்கு முன்பாக இயேசு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் தம்முடைய சொந்த இரட்சகர் என்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் யாரும் நீதிமானாக முடியாது. அதனால ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு வளர்ச்சி முறைதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு அதன் நிமித்தமாக கிடைக்கிற மாபெரும் பலனாகிய பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பின் மூலம் கிடைக்கிற நீதிமான் நிலைமை, நீதிமான் நிலைமைக்கு பின்பு இருக்குது ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட அல்லது தத்தம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் தெரியணும். நீ வெறும் நீதிமான் நிலைமையில நிக்கிறவங்களுக்கும் தத்தம் செய்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுமனே விசுவாசம் வச்சு இயேசு மேல விசுவாசம் வச்சு வெறுமனே வேதத்தின் சத்தியத்தின் அறிவுகளை பெற்ற மனுஷங்கள் அவர்களுக்கும் அதுக்கு மேல் ஒரு படி போயிட்டு தங்களை தாங்களே தத்தம் செய்தவர்களுடைய விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்ம துல்லியமாக புரிந்து இருக்க வேண்டும். அப்ப வெறுமனே நீதிமான்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க என்னதான் நீதிமான் ஆயிடக்கூட உலகத்தின் பிரகாரம் தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், நோக்கங்கள் எல்லாமே உலகத்தின் பிரகாரம் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை சத்தியம் நல்லா தெரிஞ்சிருந்தா கூட அவங்க எதிர்காலத்தில் பூமிக்குரிய வாழ்க்கையை தான் நாடுவாங்க, அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. திரும்ப கொடுத்தலின் காலங்கள் பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மீண்டும் இந்த பூமியை தேவன் சரி செய்யும் நிலைமையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால பூமிக்குரிய காரியங்களுக்காகத்தான் அவர் ஓடிட்டு இருப்பார். ஆனா பூமிக்குரிய காரியங்களுக்காக எந்த ஒரு மனுஷனும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்ந்தாலே போதும், அது கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் இந்த தத்தம் செய்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அது அப்படி கிடையாது. அவங்க உலகத்துக்குரியவர்களே அல்ல. எப்படி கர்த்தராக இயேசு சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான். உலகத்தான் அல்ல அப்படின்னா உலகத்தின் பிரகாரம் இல்லை, உலகத்தில் தான் நீங்க வாழுவீங்க ஆனா உலகத்தின் பிரகாரம் இல்லை. அப்போ இவர்களுடைய நோக்கம் விருப்பங்கள் எதன் மையமாக இருக்கணும்? கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி விஷயங்கள். மற்றும் கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் அந்த காரியங்கள் இன்னைக்கு நம்மளுடைய மாம்ச கண்களுக்கே புலப்படுறதில்லை, தெரியறதே கிடையாது. அந்த மாதிரியான காரியங்களை நோக்கியே இருக்கும் என்று நம்ம பார்க்கணும். அப்ப தத்தம் செய்த ஜனங்களுடைய பார்வை, அவங்களுடைய வாழ்க்கை அது வித்தியாசமாக இருக்கும் என்று பார்க்கணும். அப்போ இந்த ஒரு வெறுமனே நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாருங்க, அந்த சாதாரணமாக ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாறுவதே பெரிய ஆசீர்வாதம், அதை விட நீதிமானாகிறது அதை விட ஆசீர்வாதம். அதுக்கு மேல தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்றது அதை விட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் வெறுமனே நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய நோக்கம் விருப்பம் மற்றும் அவங்க உலகத்தின் மகிமைக்காக ஓடிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷங்கள் தங்களுடைய பார்வை, தங்களுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்திலும், எந்த விஷயம் நம்ம எடுத்துகிட்டாலும் கூட இந்த உலகத்தின் பிரகாரம் இருக்கிற காரியங்கள், கண்ணுக்கு தெரிகிற காரியங்களின் மூலம் தங்களை திருப்தி செய்யறதுக்கு தான் அவங்க தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் தத்தம் செய்த ஜனங்கள், இன்னொரு வகையில் சொன்ன புது சிருஷ்டிகள், இன்னொரு வகையில் சொன்னாக்க பரிசுத்த ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜனிப்பிக்கப்படுதல் ரொம்ப முக்கியம். உடன்படிக்கையை செய்தவர்கள் எல்லாம் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. தண்ணிக்குள்ள போயிட்டு வந்துட்டா அவங்க ஜனிப்பிக்கப்பட்டாச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு மேலாக உடன்படிக்கைக்குள் மறைஞ்சிருக்குது ஜனிப்பித்தல். அப்ப ஜனிப்பிக்கப்படணும். ஒருத்தர் வந்து ஜனிப்பிக்கப்படலைன்னா அதனால உடன்படிக்கையினால எந்த பிரயோஜனம் லாபமே இல்லை. அப்ப அந்த புது சிந்தை அது ஒரு மனிதனுக்குள்ள விதிக்கப்படுகிறது. அந்த புது சிந்தை எதுனா அது பரலோகத்துக்குரிய நம்பிக்கைக்காக, பரலோகத்துக்குரிய பங்காளிகளாகும் நிலைமைக்காக அந்த ஒரு மனசு பத்திங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ உடன்படிக்கை செய்யும் போது பரிசுத்தாவினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்கணும். வெறுமனே உடன்படிக்கை செஞ்சுட்டு தேவனுடைய ஜனங்களோட ஜனங்களா சேர்ந்து உட்காந்துருந்தானா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜனிப்பித்தல் நடைபெற்றிருக்கணும். அதான் அப்போஸ்தலர் பவுல் இந்த விஷயங்களை அநேக இடங்களில் ரொம்ப விவரமா பேசுறார். ரோமர் 8 இந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல்கள் பத்தி அதுல சொல்றாரு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறாங்களோ அவங்கத்தான் தேவனுடைய குழந்தைகள் அல்லது மகன்கள் அல்லது புத்திரர் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பரிசுத்தாவினுடைய ஜனிப்பித்தல் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் மாறுதல் நடைபெறாது, மாறுதல் நடக்காது. அவங்களுக்குள் உலகத்தின் ஆவி இருக்கிற வரைக்கும் அந்த பரலோகத்துக்குரிய விஷயங்களுக்காக ஒரு மறுரூபமாகுதல் நடைபெறாது. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும் போது வெறுமனே சத்தியத்தின் அறிவு ஒரு மனுஷனை மனம் புதிதாக்க செய்யாது. நாலேஜ் கூட ரொம்ப முக்கியம்தான், வேதத்தின் அறிவு ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வைக்கிறோம், என்னன்னா சத்தியத்தின் அறிவு ஒரு ட்ராக், இன்னொரு ட்ராக் இருக்கு குணங்கள். சத்தியத்தின் அறிவு ஒரு ட்ராக், குணங்கள் ஒரு ட்ராக். அது இருந்தா தான் வண்டி போகும். அது மாதிரி இந்த ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கை அல்லது அவங்களுடைய நடைமுறை ரெண்டு ட்ராக்கும் சரியா இருக்கணும். அப்ப வெறுமனே சத்தியத்தின் அறிவு மாத்திரம் இருந்தா ஒரு மனுஷனுக்குள் மாற்றம் நிகழாது. அவனுக்குள்ள சத்தியத்தின் அறிவு தான் இருக்குமே தவிர குணங்கள் இருக்காது. அப்போ சத்தியத்தின் அறிவு கொடுக்கறது எதுக்காகனா நம்மளுக்குள் மாறுதல் அடைவதற்கு. முதலாவது அந்த சத்தியத்தின் அறிவின் மூலம் தேவனுக்கு நன்மையும் பிரியமுமான சித்தம் இன்னது என்பதை பகுத்தறியணும். பகுத்து அறிவதற்கு தேவையான ஞானம் சத்தியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்றோம். ஆனா பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை வைத்துக் கொண்டு தான் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்னா பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அவனுக்குள் ஒரு மறுரூபம் ஆகுதல் நடைபெறும், குணமாட்டுதல், குணங்கள் மாட்டுதல் நடைபெறும் என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. குணங்கள் மாறலைன்னு வச்சுக்கோங்க, சத்தியத்தின் அறிவு மாத்திரம் ஒருத்தருக்கு இருக்குது, டாப் லெவல் ஸ்பீக்கர், டாப் லெவல் ஊழியக்காரர், டாப் லெவல் பணம் கொடுக்கிறவர் தேவனுடைய ஊழியர்களுக்காக போதுமானதில்லை. கேரக்டர் ரொம்ப முக்கியம், கேரக்டர் ரொம்ப முக்கியம். சோ கேரக்டர் ஸ்டடி என்று நம்ம அநேக பாடங்கள் நம்ம கத்துக்கிறோம். அதனால நான் இன்னைக்கு ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து சொல்லி அது என்னன்னு விளக்கிட்டு போறதில்லை. ஏன்னா கேரக்டர் பத்தி நம்மளுக்கு எந்தெந்த விதமான குணங்கள் நம்மளுக்குள் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம அநேக சந்தர்ப்பங்கள்ல வசனங்களின் வாயிலாகவும் பாடங்களின் வாயிலாகவும் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சத்தியத்தின் அறிவு வாங்கி தேவனுடைய பரிசுத்தமான பரிபூர்ணமான சித்தம் புரிஞ்சு நம்மளுக்குள் ஒரு மன மாறுதல் அல்ல சுபாவ மாறுதல் அது ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பித்த பின்பு அப்பொழுதுதான் அந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் அடையும். பரிசுத்தாவி இல்லாமல், பரிசுத்தாவின் ஜெனிப்பிக்கப்படாமல் நன்மையான ஜனங்கள், நன்மை செய்த ஜனங்கள், நீதிமான்கள் இல்லையா அப்படின்னா இருக்கிறாங்களே இல்லைங்களா? பழைய ஏற்பாடு முழுவதும் யார்தா நீதிமான்கள். ஒருவேளை தேவன் அவங்களுக்கு சபை வாய்ப்புன்னு ஏதாவது வச்சிருந்தாருனா இங்கெல்லாம் கன்வென்ஷனலா நடக்காதுங்க, யாரும் வர முடியாது. ஏன்னா அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசஸ், எலியா இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ஒருவேளை தேவன் அவங்களை பரிசுத்தாவில் ஜனிப்பித்திருந்தார்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னு சபை வாய்ப்பு எங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதமே நம்மளுக்கு கேள்விக்குறியாயிரும். அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களை தேவன் அவங்க ரெடி பண்ணியிருந்தார்னா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபை இரக்கம், நம்ம கூட முந்தா நேற்று பேனல் டிஸ்கஷன்ல நம்ம பார்த்தோம், பாத அங்கங்களினுடைய நடைமுறை வாழ்க்கை பத்தி கடைசியா கேட்டாங்க, இது சாத்தியமா? நம்மளால ஒரு பொய் பேசாம நடக்க முடியுமா? அல்லது வந்து தவறுகள் செய்யாம வாழ முடியுமா? என்னதான் பண்ணும், எப்படித்தான் இந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நம்மளுடைய அதுக்கு வந்து பேனர்ல உட்காந்துருந்தவங்களே திணறிட்டோம். ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கு நம்ம யதார்த்தமான பதில் கொடுக்கணும், பொய் சொல்லக்கூடாது. அவ உண்மைதான் பேசணும், உண்மை பேசணும், என்ன பண்ணணும்? அமைதியை உட்காந்துக்கணும். அதுதான் வந்து சரியான பதில் அந்த வகையில். ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் என்றால் உறுதியாக சொல்ல முடியும் சாத்தியம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனா எப்படி சாத்தியம்னா தேவனுடைய கிருபை, அதை வச்சு நம்ம வெற்றி காண முடியும். அந்த ஒரே நம்பிக்கையில தான் நம்ம இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபை பத்தி, அவருடைய இரக்கம் பத்தி நம்ம ஓரளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு பெரிய அளவில் ஞானம் இல்லை, அதை வந்து குறைவான அறிவில் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவனுடைய எல்லா ரகசியங்களையும் தெய்வீக திட்டங்களையும் முற்றிலும் முடிய நம்ம கற்றுக்கொள்வதற்கு தேவையான அறிவு நம்ம கிட்ட கிடையாது, சக்தி இல்லை. அப்ப தேவனுடைய இரக்கம் கிருபை விஷயத்தில் கூட சகோதர சகோதரிகளே இன்னைக்கு அதை வச்சுதான் இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதனால தான் இது சாத்தியம், இல்லைன்னா அது சாத்தியம்ன்றதே கிடையாது, 100% கிடையாது. தேவன் கிருபை வச்சிருக்கிறார், அதனால தான் நம்மளை அழைச்சிருக்கிறார், அதனால தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட கிருபை வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் வச்சிருக்கிறாரு, நம்மளுக்குள் விசேஷமாக ஒரு ஜெனிப்பித்தல் வச்சிருக்கிறார், அதனாலதான். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் அந்த விஷயம் வைக்கல. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பத்தி பேர் சபை ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது என்றால் அவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க நினைச்சிருக்கிறாங்க. அப்புறம் பரலோகத்தில் இல்லப்பா அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வராங்க அப்படின்னு அதை பத்தின ஒரு அறிவு கூட இல்ல பாருங்க. அப்புறம் எங்க பேர் சபை ஜனங்களுக்குள் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் இருக்கும். பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் இருந்துச்சுன்னா வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார், வரப்போற காரியங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பார் என்று இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க எப்ப பரிசுத்தாவினால ஜெனிப்பிக்கப்பட்டாங்க, எப்போ அவங்களுடைய தேவனுக்கு பிரியமான அந்த பலிகளை செலுத்தி முடிக்க முடிஞ்சு, அவங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு தேவன் வைக்கவே இல்லையே. ஆனால் தேவன் கிருபையினால இன்னைக்கு நம்மளுக்கு வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு புது மனசு அல்லது புது சிந்தனை அல்லது புதிய மனமாறுதல் அது கம்ப்ளீட்டா அது தெய்வீக சுபாவத்துக்குரியதாக மாற வேண்டும். ரெண்டுமே சரீரமானாலும் சரி மனசானாலும் சரி அது தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அது மனமாறுதல் அல்லது மாறுதல் அடைய வேண்டும். ஆரம்பத்தில் இந்த ஒரு தெய்வீக அல்லது தெய்வீக சுபாவம் அல்லது ஒரு தெய்வீக சரீரம் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆகும். நம்முடைய கர்த்தராக இயேசு சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம், அவர் கூட ஆரம்பத்தில் பிதாவாகிய தேவனுடைய குணங்களை பிரதிபலிப்பவராக இந்த உலகத்தில் இருந்தாரு, அதனால தான் அவர் வெற்றி வீரராக மாறிட்டார். ஒரு மகிமையான ஒரு சரீரத்துக்கு மகிமையடைய போகும் சரீரத்துக்கு தலையாயிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஞானஸ்நானத்தில் ஒரு புது சிஷ்டி ஆகிட்டு, அது வரைக்கும் பூமிக்குரிய அது வரைக்கும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு புது சிருஷ்டி ஆயிட்டாரு, அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தேவனுடைய குணங்கள் பிரதிபலிக்க ஆரம்பித்தார். சுபாவ மாறுதல் அங்கே நடிப்பார். அவர் பரிபூர்ண மனுஷன் இருந்ததுனால அவர் சின்ன குழந்தையிலிருந்தே அவருக்கு வந்து மனமாறுதல் அவசியம் இல்லை. ஏன்னால் அவர் வளர்ந்து வரும்போது அவருக்குள் தெய்வீக குணங்கள் வளர்ந்து வந்துச்சு. உடன்படிக்கைக்கு அப்புறம் அந்த குணங்கள் பக்குவம் அடைஞ்சிச்சு, ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு அது போச்சு என்று நம்ம பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் சகோதர சகோதரர் அதுக்கு மாறாக நம்ம பார்க்கும்போது நாம் பரிபூர்ண சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் இல்ல, நாம் ஜென்ம சுபாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அல்லது ஒரு நேச்சுரல் ஒரு சரீரம் வச்சிருக்கிறோம். இந்த ஒரு சரீரம் அப்படியே இதுக்குள் சில மாறுதல்கள் நடைபெற வேண்டிய மனசுல இந்த இறுதியத்துக்குள்ள அந்த குணங்கள் எப்படி கர்த்தர் தம்முடைய பிதாவினுடைய குணங்களை பிரதிபலிச்சாரு செயல்படுத்தினாரு சாட்சியாக இருந்தாரு, இன்னைக்கு சபைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு, உலகத்துக்கு கூட சர்வ லோகத்துக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்கிறாரு. அதே விதமாக நம்ம கூட இந்த ஒரு புதிய சிந்தனை அல்லது ஜனிப்பிக்கப்பட்ட நிலைமையில வரும்போது நம்மளுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மனமாறுதல் அதை வச்சுதான் மகிமையான ஒரு சபையாக மாற முடியும். சோ சுபாவ மாறுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, ஜென்ம சரீரம் கூட இருக்குது ஆவிக்குரிய சரீரமும் இருக்குது, ரெண்டுமே இருக்கு, ஜென்ம சரீரம் இருக்குது ஆவிக்குரிய. இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கே நம்ம போகணும் அப்படின்னா பொதுவாக இன்றைக்கு நம்மளுக்குள் அந்த ஒரு ஏக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம இப்போ தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு வாழணும்ன்ற ஆசையே யாருக்குமே கிடையாது. ஏன்னா இது நம்மளுக்கு செட் ஆகுறது இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தின் நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் எதுவுமே நம்மளுடைய நம்ம இப்ப நம்மளுக்கு வந்து அது ஒத்து வர்றது இல்லை. ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஜென்ம சுபமான மனுஷன்கிட்ட நின்று பேச முடியறது இல்லை, அதுக்காக அவர் மேல பகைமை இல்லை, நம்மளுடைய மனசுக்கு மனசுக்கு ஒத்து வர்றதில்லை. அப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் போறதுக்கு நம்ம விரும்புறோம், ஆனால் விரும்பினா மட்டும் பார்த்தாது, அதை பெற்றுக்கொள்ளணும்னா சுபாவ மாறுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுபாவ மாறுதல் சகோதர சகோதரி உதாரணம் சொல்லலாம், நம்ம ஜென்ம சுபாவத்தில் இருக்கும்போது உடன்படிக்கைக்கு முன்பு இருக்கும்போது நம்ம பயங்கரமான ஒரு கோபக்காரனா இருக்கலாம் அல்லது ஒரு பொய்க்காரனா இருக்கலாம் அல்லது ஏமாத்திருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு என்றைக்கு ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறிட்டோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து குணமாறுதல் அல்லது சுபாவ மாறுதல் நடைபெற வேண்டும். பொய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போகணும். இந்த சுபாவ மாறுதல் என்பது நம்மளுக்கு தெரிஞ்சபடி ஒரே நாளில் ஒரே மாசத்துல ஒரு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல வாய்ப்பு கிடையாது. இந்த சுபாவ மாறுதல் எப்போ ஒரு முதிர்ச்சி அடையும்னாக்கா ஒரு பரிசுத்தவான்களுடைய மரணத்தில் உண்மையாக ஜனிப்பிக்கப்பட்டு அந்த உண்மையான பரிசுத்தாவிக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவங்க நேர்மையாக தங்களுடைய ஓட்டங்களை வெற்றிகரமாக முடிக்கிறாங்கன்னா நமக்கு தெரிந்தபடி அவங்களுடைய சாவு தேவனால் குறிக்கப்பட்டுக்குது, நாளும் நேரமும். அந்த நாளும் நேரம் குறிக்கப்பட்டுச்சுன்னு என்ன அர்த்தம்னா அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அவங்க சாக மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது. அதுக்காக உடன்படிக்கை செஞ்சவங்களுடைய சாவெல்லாம் தேவன் குறிச்சு வைக்கிறது இல்ல. ஜன்னிப்பிக்கப்பட்டிருக்கணும், உண்மையா நடக்கணும், கீழ்ப்படுதலோடு இருக்கணும், தேவன் எதிர்பார்க்கிற நிபந்தனைகளை நிறைவேற்றணும். அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவனுடைய மரணம் தேவன் தேதி நாள் நேரம் மணித்துறைகள் எல்லாம் முன்கூட்டியே எழுதி வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஒரு மனமாறுதல் நடந்து முடிந்து முதிர்ச்சி அடையும் போதுதா அந்த ஒரு மாறுதல் நடக்கும். ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, மனம் புதிதாகிறது, குணங்கள் சுபாவ மாறுதல் இது ஒரு ரொம்ப சீக்கிரத்தில் நடைபெறாது. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும். லிட்டில் பை லிட்டில் கிராஜுவல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். கொஞ்சம் நாள் எடுக்கும், அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடையும் அந்த குணங்கள். எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எக்ஸாம்பிள் எல்லாம் நம்முடைய கர்த்தராக இயேசு இருக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சபை ஜனங்கள் நம்ம சரித்திரங்களில் பார்க்கிறோம், தேவனுடைய சபை ஜனங்கள் அவங்களுடைய அந்த குணமாறுதல் அல்லது சுபாவ மாறுதல்களை பற்றி தெளிவான பாடங்கள் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது பார்க்கிறோம். அப்ப இந்த குணமாறுதல் என்பது ஒரு கிராஜுவல், நிதானமாக படிப்படியாக நடந்து கொண்டு போகிற வேலை. ஆனால் முதிர்ச்சி அடைந்த பின்பு அந்த குணங்களுக்கே ஏற்ற ஒரு சரீரம் பெற்றுக்கொள்வது கிராஜுவல் இல்ல, அது இன்ஸ்டன்ட், ஒரே நொடி பொழுது. அதனால அப்போ சொல்ல போல் சொன்னாரு, கடைசி அக்கால துணிக்கும், அப்பொழுது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். அப்பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். அந்த குணங்கள் மாறுதல் நடந்து முடிந்த பின்பு அப்படியே சுபாவ மாறுதல் நடைபெறும். சுபாவனா இந்த ஹியூமன் நேச்சர் அப்படியே போயிட்டு ஒரு ஆவிக்குரிய சுபாவம் அதிலேயும் மகிமையான தெய்வீக சுபாவம் நடக்கும் என்று 1 கொரிந்தியர் 15:52 நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:52,
எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
அப்ப நம்ம இந்த ஒரு மாம்சிக சரீரத்திலிருந்து ஒரு மகிமையான சரீரத்துக்கு நம்ம மாறுவோம். ஆரம்பத்தில் இந்த ஒரு சுபவ மாறுதல் என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிலைமை, கடினமான நிலைமை. அதனாலதான் இந்த ஒரு தத்தம் செய்த வாழ்க்கை மற்றும் ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையை பத்தி வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் எங்கும் நம்ம பார்க்க முடியும். ஒரு சுமூகமான அல்லது சுலபமான வாழ்க்கையாக சொல்லப்பட்டிருக்காது. கர்த்தராக இயேசு சொல்லும் போது இது நெருக்கமான வழி. அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க, இதுல நடக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் மனசுக்குது அவங்களாம் துன்பப்படுவாங்க, அநேக துன்பங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் போவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் யதார்த்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான பொய் அல்லது வந்து ஜனங்களை ஏமாத்துறதுக்காக அவங்கள மதமாற்றத்துக்காகவோ அல்லது வந்து தங்களை பின்படி நடக்கிறதுக்காகவோ கர்த்தராக இயேசுவோ சீஷர்களோ உண்மைக்கு புறமான விஷயங்களை சொல்லி எந்த ஒரு மனுஷனையும் அவங்க கிறிஸ்தவராக மாற்றவே இல்லை. யதார்த்தத்தை யதார்த்தமாக பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு பேர் கிறிஸ்து மண்டலம் அப்படி பண்றதில்ல, யதார்த்தமான விஷயங்களை சொல்றதில்ல. யதார்த்தமான விஷயம் கர்த்தராக இயேசு பேசினாரு, யாராவது ஒருவர் என்னை பின்பற்றி வர்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தன்னைத்தான் வெறுக்கணும், நீங்க சிலுவை எடுக்கணும், நீங்க பின்பற்றணும். இது யதார்த்தமான வார்த்தை, இது யாரும் மாற்ற முடியாது. ஆனால் இதே வசனங்களை வச்சுட்டு இயேசு நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க, ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அப்ப யதார்த்தத்துக்கும் பொய்யுக்கும் அப்படியே வசனங்கள் தெளிவான எளிமையான வசனங்கள் மூலமே கண்டுபிடிச்சிடலாம். இது பேர் கிறிஸ்து மண்டலம், இது உண்மை கிறிஸ்து அமைப்புகள் இல்ல. நிறைய பேருக்கு சபை வைராக்கியம் இருக்கும், சத்தியத்தின் மேல் வைராக்கியமே இருக்காது. அந்த சபையை தங்களுடைய தாயை விட அதிகமா மதிப்பாங்க, தங்களை விட அதிகமா மதிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் போலி சபைகள் என்பதை எளிமையான சத்தியங்கள் மூலம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கடினமான உபதேசங்கள் மூலம் தான் இன்னைக்கு ஜனங்களை புரிந்து கொள்ள வைக்க முடிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளை இந்த ஒரு யதார்த்தமான விஷயங்களை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். சுபாவ மாறுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபக்காரா இருந்தேன் நானு, தொடர்ந்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன், தொடர்ந்துக்கெல்லாம் கத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, கத்துறதுக்கு அப்படியே வருது, இங்க வந்தோன்னு நிக்கிது. பொய் பேசாம என்னால இருக்க முடியாது, வாய் திறந்தா வரும், சரளமா வரும். ஆனா புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் போய் வருது, வந்த நேரத்தில் அங்க ஸ்டாப் ஆகுது, அப்படியே ரிட்டர்ன் அப்படியே அந்த ஒரு இடத்த மாத்துறது, ஒரு இடத்த மாத்திக்கிறது. சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருந்தோம், குணமாறுதல் இல்லாத இல்லாத காலங்களில் பொய் என்பது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாததாகிவிட்டது. எங்க என்னுடைய ஆபீஸ்ல சொன்னாங்க பொய்க்கு ஒரு விளக்கம், பொய் பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாங்க. அங்க சொல்றாங்க பொய் எதுக்கு உலகத்துக்கு தெரியுமா, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக. என்ன கான்செப்ட், என்ன பிலாசபி, உலகத்தின் ஜனங்களுடைய ஞானம் பாத்தீங்களா. பொய் பொய் பேசுறதன் மூலம் எத்தனை பிரச்சனைகள் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், உண்மையா இல்லைங்களா, உண்மையா இல்லைங்களா. பொய் பேசுன தப்பிச்சிருக்கிறோம் நிறைய நேரங்கள்ல. அப்படின்னா அசந்து போயிட்டு என்ன இந்த அம்மா இந்த மாதிரி பேசுது, என்ன கான்செப்ட, எவ்வளவு சுலபமா சொல்லி கொடுக்குது, எவ்வளவு கஷ்டமான விஷயத்த எளிமையா புரிய வச்சிருச்சு. பொய் எதுக்கு இருக்குதுன்னா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக. ஆனால் புது சிருஷ்டிகளுடைய விஷயத்துல அப்படி கிடையாது. முந்தி நம்ம சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருந்தோம், போன் வரும், போன் எடுப்போம், இருக்கிறாரா அப்படின்னா இல்ல இப்பதான் வெளியில போனார்னு, அப்பதான் அங்கதான் இருக்கோம் இருப்பாரு, அங்கதான் உட்காந்துருப்பாரு, ஆனா ஆள் இல்லையான்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில உண்மையான பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அவங்க முதன் முதலாக அந்த ஒரு வார்த்தையை நான் கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ சகோதரர் ஒரு மூன்று பேர் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம், போன் கால் வருது, இல்லைன்னு சொல்லிடுங்க சொல்லிட்டு போனை பக்கத்து பிரதர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பொய் பேசணுமா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பொய்யா அப்படி சொன்னார். அப்போ அன்றையிலிருந்து தான் ஒரு ஒரு ஃபிளாஷ் ஆச்சு, ஓ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பொய் பேசக்கூடாதா, இப்பதான் நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமாச்சே, இதுக்கு இவ்வளவு சீரியஸா முக்கியத்துவம் கொடுக்கணுமா. ஆமா குணமாறுதல் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம், இதெல்லாம் சில உதாரணங்கள். ஆரம்பத்தில் இதை மாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும், ஆனால் தொடர்ச்சியான போராட்டம் அதை வெற்றிக்குள்ள கொண்டு போகும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு சுபாவ மாறுதல் சபைக்குள்ள நடக்கிறது எப்படி நடக்கும்னா, தொடர்ச்சியான ஆழமான சத்தியங்களின் மூலமாக. தேவனுடைய வார்த்தைகள் அல்லது சத்தியங்கள் ஒரு மனிதனை மாற்றும், எப்படிப்பட்ட மனிதனை கூட அது மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்குது. எப்போனாக்கா அந்த சத்தியங்களை தெளிவாக உண்மையாக உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்ளும் போது. சத்தியத்தை சும்மா படிச்சிட்டாக்கா அது உள்ளது உள்ளபடி படிக்காம கற்றுக்கொண்டோம்னா அது நம்மளுக்குள் சுபாவ மாறுதலை கொண்டு வராது. உள்ளது உள்ளபடி கற்றுக்கொள்ளும் போது அது மாறுதல்கள் கொண்டு வரும். இன்றைக்கு கூட நம்ம சகோதரர்கள் மத்தியில் நம்ம சாதாரணமாக கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சபை முடிவு பத்தி நம்ம கேட்டுக்கிறோம். நேற்று கூட பேனல் டிஸ்கஷன்ல மற்றும் அநேக பாடங்கள் எல்லா சபை முடிவு பத்தி சகோதரர் எச்சரிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படிதான் நடந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல. கர்த்தருடைய இரண்டாம் வருகையை பத்தி ஏறத்தாழ ஒரு 1800 வருஷங்களுக்கு அப்புறம் புது ஒரு விஷயம் உலகத்தில் ஸ்டார்ட் ஆகும் போது அத்தனை ஜனங்களுடைய பார்வை அந்த போதகத்தின் மேல் இருந்துச்சு. அதே விதமாக இன்றைக்கு சபை முடிவு பத்தி அநேக சகோதர சகோதரிகளே இன்னைக்கு அநேக பாடங்கள் வாயிலாகவும் பேச்சுகள் வாயிலாகவும் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கவனம் அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நோக்கி பார்க்குது. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது இந்த சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொண்ட ஒளிய அந்த உண்மையான மனமாறுதல் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நம்மளுக்குள் ஆரம்பிச்சுட்டு அது சரியான வகையில போய் முடியணும். நீங்க வசனத்தில் பாருங்க, 2 கொரிந்தியர் 1:20-22 2 கொரிந்தியர் 1:20-22
ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே,
22 வரைக்கும்,
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார்.
அதுதான் அந்த ஆவி என்னும் அச்சாரம், ஒரு முத்திரை, ஒரு சீல் பண்ணிக்கிறார் நம்மள. அவருடைய பரிசுத்த ஆவியினால சீல் பண்ணிட்டு இவங்க எல்லாம் என்னுடைய மக்கள், என்னுடைய குழந்தைகள் என்று தேவன் முத்திரை வச்சிருக்கிறாரு. அதனால சகோதர சகோதரி நம்மளுக்குள் மாறுதல் ரொம்ப சுலபம். ஏனென்றால் பரிசுத்த ஆவிக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் இருக்குது. நிறைய பேர் நம்முடைய கிளாஸஸ் கேட்டு இவங்க பரிசுத்தாவே இல்லைன்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தவறாக புரிந்து கொள்ளுதலின் மூலமாக அப்படி பண்றாங்க. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாறுதல் நம்மளுக்குள் நடைபெறும். அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, இப்படிப்பட்ட மகத்துவமான அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனை, இந்த யோசனை, ஆசை ஏற்ற ஒரு சரீரம் இது அல்ல, இந்த மாம்சம் சரீரம் அல்ல, இதுக்கே உரிய ஒரு மகிமையான ஒரு ஆவிக்குரிய சரீரம் தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு சுபாவ மாறுதலை நம்ம பார்த்தோம்னா மனித சுபாவத்துக்கும் ஆவிக்குரிய சுபாவத்துக்கும் ஏறத்தாழ சில ஒற்றுமைகள் இருக்கிறது கூட நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மனிதனை தேவன் படைக்கும் போது எப்படி படைச்சிட்டாருங்க, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் அப்படின்னு என்னன்னா மனுஷனுக்குள்ள கூட சில சித்தம் இருக்குது, அதே போல தூதர்களுக்கு கூட இருக்குது, அதே போல தேவனுக்கு கூட இருக்குது, அதே போல மனிதனுக்கு கூட சில சக்திகள் இருக்குது, தூதர்களுக்கு கூட இருக்குது, தேவனுக்கு கூட இருக்குது, அதே போல ஞாபக சக்தி எடுத்துட்டா கூட அதே விதமாகத்தான், ஞானம் எடுத்துட்டா கூட, எதை எடுத்துட்டா கூட இவைகளில் ஒற்றுமை இருக்குது மனித சுபாவத்துக்கும் ஆவிக்குரிய சுபாவத்துக்கும். ஆனால் அதாவது அதாவது மனரீதியாக இருக்கக்கூடிய சில செயல்பாடுகளில் ஒற்றுமை இருக்குது, மென்டல் ஆபரேஷன் அதில் ஒற்றுமை இருக்குது. ஆனால் செயல்படும் விதத்தில் மற்றும் செயல்படும் சக்திகளில் தான் வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய சக்தி மனித சுபாவத்துக்கு இருக்குது, ஆவிக்குரிய சுபாவத்துக்கு கூட இருக்குது. ஆனால் பலம் எதுக்குனாக்கா ஆவிக்குரிய சரீரத்துக்கு. ஆனால் மனித சரீரத்துக்கு மனித சுபாவத்துக்கு அந்த சக்தி இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மி. அதனால தேவன் சொல்றாங்க, அவங்க மகிமையான ஒரு நிலைமை இருந்தாலும் கூட நீங்க வாங்க வழக்காடுவோம் வாருங்கள் என்று அவர் கூப்பிடுறாரு. அப்படின்னா அந்த ரீசனிங் பண்றதுல மனுஷனும் கடவுளும் ஒன்னா உட்காந்து பண்ண முடியும் அப்படிங்கறத காமிக்கிறார். கம் லெட் அஸ் ரீசன் டுகெதர் கூப்பிடுறாரு இல்லைங்களா, வழக்காடுவோம் வாருங்கள். அப்படின்னா தேவன் மனுஷனுக்கிட்ட எப்படி ரெண்டு பேரும் ஈக்குவலா உட்காந்து பேசுறதுக்கு, எல்லா வகையிலும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் சக்தி விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா அதை யோசிக்கக்கூடிய சக்தியில தான் வித்தியாசம் இருக்குதே தவிர அந்த யோசிக்கும் திறன் அல்லது ஆராயக்கூடிய திறன் ஒன்று போல தான் இருக்குது. சோ இந்த சுபாவ ரீதியில் நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த ஒரு மாம்ச சரீரத்துக்கே உரிய மிக குறைவான பலம் அறிவு, இவைகள் பலப்படணும், அறிவு அதிகமாகணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா இந்த சுபாவ மாறுதல்களின் மூலமாகத்தான் நடைபெறும் என்று நம்ம பார்க்கிறோம். இருக்கிறதுலயே நம்ம பார்க்கும்போது ரொம்ப உன்னதமான ஒரு நிலைமை, ஒரு தெய்வீக சுபாவத்துக்கே உரிய நிலைமை. அது வந்து யாராலும் அளவிடப்பட முடியாது, அதை வந்து நம்ம ஒரு கணக்கு பண்ண முடியாது. ஆனால் இந்த மனித சுபாவத்திலிருந்து வரக்கூடிய அந்த மனமாறுதல் அது தேவனுக்கு ஏற்ற விதமாக, அதாவது இன்னும் கூட சொல்ல போனாக்கா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்களை நம்ம பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள் இருக்கும். சில நேரங்களில் மனமாறுதல் நடைபெற்ற மாதிரி தோணும், ஆனா மாறுதலே நடக்காது சில நேரங்களில். நம்ம நினைச்சிருப்போம் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் குணத்தில் நம்ம வளர்ந்தாச்சு, ஆனா அதே ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அதே குணத்தில் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருப்போம். அப்ப நம்மளுக்குள்ள ஒரு சோர்வே வந்துடும். ஆனால் அப்படி இருக்கும், அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த குணநலங்கள்ல நம்ம தொடர்ச்சியான போராட்டம் வைக்கணும். கர்த்தர் போல குணங்கள் கண்டிப்பா வர வைக்கணும். கர்த்தர் போன்ற குணங்கள் வரலினாக்கா அந்த மகிமையான சரீரம் அல்லது அந்த ஆசீர்வாதமான நிலைமைக்கு கண்டிப்பா நம்மளால போக முடியாது என்பது ரொம்ப ஒரு தெளிவான விஷயம் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால சகோதர சகோதரிகளே, இந்த மனித சுபாவத்துக்கும் ஆவிக்குரிய சுபாவத்துக்கும் ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட வேற்றுமைகள் நிறைய இருக்கு. அதனால அந்த வேற்றுமையான ஒரு நிலைமை வச்சுட்டு அந்த உன்னதமான குணங்களை நம்மளுக்குள் கொண்டு வருவது என்பது அது கடினமானதாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியான முயற்சியினால அது சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்காகத்தான் தேவன் நம்மளுக்கு முன்பாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவரு நம்மளுக்கு முன்பாக வச்சார். கர்த்தராக இயேசு ஆவிக்குரிய சுபாவத்தில் இருந்தாரு, மனித சுபாவத்துக்கு மாறினார். மனித சுபாவத்தில் இருந்தாரு, பழையபடி ஆவிக்குரிய சுபா, அவர் எந்த சுபாவத்தில் கூட வாழ்வது கேட்ட தகுதி பெற்றிருந்தார். அந்த அந்த சுபாவ அந்த நிலைமைகளுக்கு ஏற்ற குணங்கள் பெற்றிருந்தார். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். பரலோகத்தில் போய் வாழ்வதற்கு உண்டான குணங்களும் பெற்றிருக்கிறாரு. பூமியில் வாழ்வதற்கு கூட அந்த குணங்கள் பெற்றிருந்தாரு. அதுலயும் குறிப்பாக பூமியில புது சிருஷ்டியாக வாழ்வதற்கு ஏற்ற குணங்கள் கூட பெற்றிருந்தாரு. நம்மளுடைய மாதிரியாக கிறிஸ்து. அப்ப நம்ம கூட இந்த ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால சகோதர சகோதரிகளை, நம்ம இந்த ரெண்டு சுபாவங்களும் வித்தியாசமாக இருந்தாலும் கூட அநேக விஷயங்கள்ல ஒன்று கொண்டு, அதாவது மன ரீதியான விஷயங்கள்ல ஒன்றுக்கொன்று ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறது கூட இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தரா இயேசு கூட ஞாபகம் இருந்துச்சு, அவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் இருந்த அந்த நிலைமை அவருக்கு ஞாபக சக்தி சொன்னாருங்க. அதாவது யோவான் சுவிசேஷம் 17:5 நம்ம பார்க்கிறோம்.
பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும்.
அவருக்கு அந்த ஞாபகம் இருந்துச்சு. இப்ப பூமிக்குரிய மனுஷன் இருந்து இப்ப அவைக்குரிய சரீரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப மனித சுபாவத்தில் வாழ்ந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பா இருக்கும். அதே போல ஒவ்வொரு மனுஷன் நம்ம கூட ஒருவேளை சபை வாய்ப்புக்கு போயிட்டானுக்கா, நம்ம இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு உண்டான ஞாபக சக்தி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதே போல உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் செத்து போயிட்டுக்கிறான், அவன் உயிர் திறந்து வரும்போது அவனுடைய பழைய ஞாபகங்கள் அவனுக்குள்ள இருக்குமா இருக்காதா? ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நிறுத்தணும், கொஞ்சம் பாஸ் போடணும். என்ன பாஸ் போடணும்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அங்கத்தான் தேவனுடைய சர்வ வல்லமை பத்தி நம்ம கண்டுபிடிக்கிறோம். கோடான கோடி ஜனங்கள் உயிர் திறந்து வர போறாங்க, அவங்களுடைய ஞாபக சக்திகள் இப்ப எங்க இருக்கு? ஒரு சிம்மில் இருக்கு, எங்கேயோ ஒரு சிம்முக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணும், அந்த சிம்மு கொண்டு வந்து கரெக்டா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இப்ப என்னுடைய யோசனை, என்னுடைய அனுபவங்களை கொண்டு போய் பிரதர் மைண்ட்ல வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாரு? நான் செஞ்சதெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவருடைய மனசு, அவருடைய ஞாபக சக்தியை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு வச்சுட்டாக்க எப்படி இருக்கும்? அவனவனுடைய ஞாபக சக்தி அவனவனுடைய மனசுக்குள்ளேயே கொண்டு வைக்கணும். அங்கதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் தேவனுடைய சர்வ வல்லமை. அதுல ஏதாவது மிஸ்டேக் நடக்குமா? அப்படி நடந்தா என்ன ஆகும்? குழப்ப பயங்கரமாயிடும். ஆழ்த்த ஒரே மாதிரி ஆழ்த்த அவனா இருப்பான், ஆனா மனசெல்லாம் வேற ஒருத்தர் தான் இருக்கும். ஒரே கன்ஃபியூஷன் போகும் உலகத்துல. தேவன் துல்லியமாக செய்வார். அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய சரீரங்களுக்கு எப்படிப்பட்ட ஞாபக சக்தியை தேவன் அவர் தருவாரு? எப்படினாக்கா, இந்த உலகத்துல நம்ம வாழும் போது அப்படிப்பட்ட தெய்வீக குணங்கள், தெய்வீக சுபாவங்களுக்குரிய அந்த மாறுதல்கள் நம்மளுக்குள் நடைபெறும் போது, உண்மையாகவுமே மேல நம்ம போகும்போது அங்க வாழும் போது கூட இந்த ஞாபக சக்தி கூட நம்மளுக்கு இருக்கும். ஆனாலும் அது மகிமையான அந்த அந்த மாறுதல் நடைபெறும் போது, அதான் வசனம் சொல்லுது, பலவீனமானதாக விதிக்கப்படும் ஆனா பலமுள்ளதாக, எப்படி சொல்லிட்டு இருக்க தெரியுங்களா, அழிவுள்ளதாக விதிக்கப்படும் ஆனா அழிவு இல்லாததாக எழுந்திருக்கும். அப்ப பலமான அந்த சரீரம் நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஞானம் அறிவு எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால அப்போஸ்தலர் போல் சொன்னாரு, நீங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடுங்கன்னு சொல்லவே இல்லை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுறாதீங்க, போடாமல் நீங்க மனம் மாற வேண்டும். அவ மன மாறுதல் என்பது நம்மளுக்குள் நடைபெற வேண்டிய மிக முக்கியமான குணங்கள். இது தெய்வீக உதவி, தெய்வீக வழிநடத்துதல் மற்றும் பரிசுத்தாவினுடைய உதவியோடு கூட இது நம்மளால வார்த்தையினாலும் செயலினாலும் யோசனையினாலும் செய்ய முடியும் என்பது, சாத்தியம் என்பது தெளிவான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப நம்ம உடன்படிக்கை செய்த பின்பு நாம் எந்த சக்திகளுக்கு உட்பட்டிருக்கிறோம்? மாம்சீக சக்திகளுக்கு உட்பட்டிருக்கிறோமா, அல்லது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சிக்னல், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வழிநடத்துதல், இவைகளுக்கு நம்ம நம்மளை ஒப்புக் கொடுக்கிறோமா என்று நாம் பார்க்கணும். உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய ஆதிக்கங்களுக்கு கீழே நம்ம போயிட்டோம்னா நாம் இழந்துருவோம். ஆனால் பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு கீழ்ப்பணிஞ்சு நம்முடைய சித்தத்தை அதுக்கு ஒப்புக் கொடுத்து குணமாறுதல் அப்படி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா அது மகிமையில கொண்டு போய் நம்மளை முடிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும்னா, அந்த ஒரு பலமுள்ள அந்த ஒரு சரீரத்துக்குள்ள அல்லது அந்த ஒரு சுபாவ மாறுதல் நம்ம வாங்கணும்னா, குணங்கள்ல மாத்திரம் மாறணும் பத்தாது, சரீர லெவல்ல கூட மாறணும். ஏன்னா ஆவிக்குரிய சரீரம் கொடுக்குது, ஜென்ம சரீரமும் இருக்குது. அப்ப ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஏற்ற குணங்கள் அப்பொழுது ரெண்டும் மேட்சா இருக்கும். இன்னைக்கு ரெண்டும் மேட்ச் இல்ல, ஆனா அன்னைக்கு ரெண்டும் மேட்சா இருக்கும் என்று நம்ம பாக்குறோம். அப்படி போகும்போது இந்த ஒரு குணநலங்கள் நம்மளுக்குள்ள வர வைக்கும் போது அநேக பிரச்சனைகள் இருக்குது, அநேக கஷ்டங்கள் இருக்குது. ஆனாலும் கூட தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக தேவன் அந்த வாக்குத்தத்தம் வச்சுக்கிறாரு. அநேக உபத்திரங்களின் வழியாகத்தான் நீங்க ராஜ்யத்துக்குள்ள போகணுங்கிறது. காரணம் என்னன்னா, இந்த மகிமையான குணங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் நம்மளுக்குள் நடக்கக்கூடிய மறுரூபம், மறுரூபம் என்பது அந்த சுபாவ மாறுதல். நான் எந்த எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு சொல்ல, ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுக்கிறேன். பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள், அதான் சொன்னார், எல்லாம் பழசாயிருச்சு. பழையவைகள் எல்லாம் பழசாய் ஒளிந்து போயினா எல்லாம் புதுசாயிருச்சு. எல்லா நோக்கம் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே புதிதாக இருக்கணும். அது கண்டினியூஸா இருக்கணும். பழசு புதுசு பழசு புதுசு மாத்தி மாத்தி இருக்கக்கூடாது. அதனால கர்த்தர் சொன்னாங்க, பழசு பழசு எடுத்து புதுசு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சு என்ன, பழைய துணிக்கு பவர் இருக்க புது துணியை சேர்த்து கிழிச்சிரும். ஏன்னா அது ஏற்கனவே ஸ்ட்ரெச் ஆயிருச்சு, புது துணி இன்னும் ஸ்ட்ரெச் ஆகல. ரெண்டே சேர்த்தும் போது என்ன, இது ரெண்டும் இழுக்கும் போது கிழிஞ்சிரும். அதே மாதிரிதான் பழைய துருத்திக்குள்ள நீங்க புது சேர்த்து வைக்க வேண்டாம். அதனாலதான் இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல, பழைய சுபாவங்களுக்கும் புது சுபாவங்களுக்கும் என்று பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன்னா, கடந்த வருஷங்கள் முழுவதுமாக நம்ம பார்த்தோம், கடந்த வருஷங்கள் முழுவதுமாக கூட தேவன் நம்மளுக்கு அநேக விதமான அனுபவங்கள் கொடுத்துக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பல்வேறு அனுபவங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் சுய சித்தம் செஞ்சிருக்கிறோம், எத்தனையோ நேரங்களில் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறோம், எத்தனையோ ஆனால் சில நேரங்களில் தேவனுடைய வழிநடத்தல்களுக்கு கூட கீழ் பணிஞ்சு நடந்திருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள் சில அனுபவங்கள், அனுபவ மாற்றங்கள் மற்றும் குணமாற்றங்கள், சில நிகழ்வுகள் நம்மளுக்கு பேர் உதவியாக இருந்துச்சு, சில அனுபவங்கள். ஆம் சகோதர சகோதரி, இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை, நீங்க வந்து என்னடா இது இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்குள் நேற்று கூட சகோதரர்கள் மத்தியில் பேசும்போது கூட இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்பிட்டாங்க. அது கூட நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லணும். அது ஆக்சுவலா பேனல் டிஸ்கஷன்ல வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்கும் போது சகோதரர்கள் மத்தியிலிருந்து கேள்வி கேட்டிருந்தோம். அப்போ இந்த பேப்பர் நம்ம கையில் வந்து கிடைக்கல. இது வந்து நேற்று தான் கிடைச்சது இந்த ஒரு கொஸ்டின். அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். யார் கொடுத்தாங்கன்னு அவங்களுடைய பேரெல்லாம் கிடையாது. இதில் பாத அங்கங்களின் மரணம் ஒரு பலியின் மரணமாகத்தான் இருக்கும் என்று ஓடிய ஓட்டத்தில் சகோதரர் சுந்தர் அப்படிங்கிறாரு. சுந்தரம் அவர் எழுதல, சுந்தரம் எழுதுறாரு. பேர் கூட கரெக்டா பண்ண எழுத முடியல. ஓடிய ஓட்டத்தில் சகோதரர் சுந்தரம் அவர்களின் மரணம் ஒரு திருப்பத்தையும் ஒரு கலக்கத்தையும், கலக்கம்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. பாத அங்கங்களின் மரணம் சகோதரர் சுந்தரம் மரணம் போல் இருக்குமா, விளக்கமும். இந்த ஒரு மன மாறுதல் என்கிற இந்த ஒரு பாடத்தில் கூட இது ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அநேக சகோதரர்கள் இந்த ஒரு விஷயத்தில் நான் நம்மளுடைய அனுபவங்களில் பார்த்த விஷயத்தில் மூன்று வகுப்பார். இந்த ஒரு இந்த சகோதரருடைய மரண போட்டுக்கீங்களா, சகோதரருடைய சாவல நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் வந்து அவருடைய மரணம் யாருக்கு, சில பேருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தவே இல்லை. சில பேர் அவருடைய மரணத்தை பத்தி அல்லது அவருடைய அதை பத்தி பேசும்போது சில பேர் பிடிக்கிறது இல்லை, அப்படி ஒரு வகுப்பா இருக்கிறார். இன்னொருவர் அதை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப மூன்று வகையான சகோதர சகோதரிகள் உள்ள இருக்கிறாங்க. யாரும் மேலே தப்பெல்லாம் கிடையாது, பட் அது இருக்குது, இப்படி ஒரு நிலைமை போயிட்டு. ஆனால் இந்த ஒரு ஓட்டம் நம்ம பார்க்கும்போது அவர் கேட்கிற கேள்வி சொல்றாரு. என்ன கேள்வி, என்னக்கா இந்த மாதிரி ஓடனாத்தா பாதங்களினுடைய மரணம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எஸ் கண்டிப்பா அப்படிதான். ஏன்னா அந்த ஓட்டம், அந்த ஒரு வேகம், அது மட்டுமில்ல வைராக்கியம், வாஞ்சை மற்றும் குணநலங்கள் எல்லாம் முதிர்ச்சி அடையும் போது நம்ம செத்துருவோம். தேவன் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறாரு, அந்த ஸ்கேல் வரும்போது, அந்த அது ரீச் பண்ணும்போது நாம் செத்துருவோம். பொறுமையோடு கேட்டு உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.